ஓம் சாந்தி. ஜூலை 16 2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இதுவே நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகின்ற சங்கமயுகமாகும். ஆகையால் இந்த யுகத்தில் எந்த பாவத்தையும் செய்யாதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் சங்கமயுகத்தில் செய்கின்ற மகத்தான புண்ணியம் என்ன? பதில்: நீங்கள் உங்களை முற்றிலுமாக தந்தையிடம் அர்ப்பணிக்கின்றீர்கள். அதாவது உங்களை முற்றிலுமாக தியாகம் செய்கின்றீர்கள். இதுவே மகத்துவமான புண்ணிய செயலாகும். உங்கள் பற்றை நீங்கள் இப்பொழுது முடிக்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகள், வீடுகள், குடும்பங்கள் போன்றவற்றை நீங்கள் மறக்க முயற்சி செய்கின்றீர்கள். இதுவே உங்கள் சத்தியமாகும். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமே உங்களை பொறுத்தவரையில் மரணிக்கின்றது. நீங்கள் இப்பொழுது விகார உறவு முறைகளில் இருந்து விடுபட்டவர்கள் ஆகின்றீர்கள். பாடல்: விட்டில் பூச்சி தன்னை எரித்து ஜுவாலையில் அர்ப்பணிக்காதது ஏனோ. ஓம் சாந்தி. இந்த புகழ் அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் தந்தையின் புகழாகும். அது விட்டிற்பூச்சிகள் ஜுவாலையை நோக்கி பாடிய புகழாகும். தந்தை வந்திருப்பதனால் உயிருடன் இருக்கும் பொழுதே நீங்கள் ஏன் அவருக்கு உரியவர் ஆகக்கூடாது? மரணித்து வாழ்தல் என்றால் தத்தெடுக்கப்படுவது ஆகும். முன்னர் நீங்கள் அசுர குடும்பத்தை சார்ந்திருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் இறை குடும்பத்திற்கு உரியவர்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே கடவுள் வந்து உங்களை தத்தெடுத்துள்ளார். இதுவே பின்னர் அடைக்கலம் பெறுதல் என்று குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் பாடுகின்றார்கள், நான் வந்து உங்களிடம் அடைக்கலம் பெற்றுள்ளேன். அவர் வந்து தனது சக்தியையும் கோலாகலத்தையும் காட்டும் பொழுதே உங்களால் கடவுளிடம் அடைக்கலம் பெற முடியும். அவர் மாத்திரமே சர்வசக்திவான். அவரிடம் உண்மையிலேயே கவர்வதற்கான சக்தி உள்ளது. அவர் உங்கள் அனைத்தையும் துறக்கச் செய்கின்றார். உண்மையிலேயே தந்தையின் புத்திரர்களும் புத்திரிகளுமாக ஆகுபவர்கள் அசுர உறவு முறைகளினால் விரக்தி அடைந்துள்ளனர். அவர்கள் கேட்கின்றார்கள், பாபா, இந்த உறவு முறைகள் எப்பொழுது துண்டிக்கப்படும்? அந்த பழைய உறவு முறைகள் அனைத்தும் இங்கே மறக்கப்படல் வேண்டும். ஓர் ஆத்மா தனது சரீரத்திலிருந்து விடுபடும் பொழுது சகல பந்தனங்களும் முடிவடைகின்றன. இந்த நேரத்தில் அனைவருக்குமே மரணம் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பந்தனங்கள் அனைத்தும் விகாரங்கள் நிறைந்தவை. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது விகாரமற்ற உறவு முறைகளை கொண்டிருக்க விரும்புகின்றீர்கள். நீங்கள் விகாரமற்ற உறவு முறைகளை கொண்டிருந்தீர்கள். பின்னர் விகாரம் நிறைந்த உறவு முறைகளை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் விகாரமற்ற உறவு முறைகளை கொண்டிருப்பீர்கள். இந்த விஷயங்கள் வேறு எவரது புத்திகளிலும் இல்லை. குழந்தைகளாகி நீங்கள் அசுர பந்தனங்களிலிருந்து விடுபட முயற்சி செய்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் ஒரே ஒரு தந்தையுடன் மாத்திரமே யோகம் செய்கின்றீர்கள். ஒரு புறம் ராவணனும் இந்த புறம் ராமரும் உள்ளனர். உலகிற்கு இந்த விஷயங்கள் தெரியாது. தாம் ராமராஜ்யத்தையே விரும்புவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் முழு உலகமுமே ராவணராஜ்யத்தில் உள்ளது என்பதை எவரும் புரிந்து கொள்வதில்லை. ராமராஜ்யத்தில் தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் இருந்தன. அது இப்பொழுது இல்லை. எவ்வாறாயினும் தாங்கள் எதனை பற்றி பேசுகின்றனர் என்பதை அவர்கள் அனுபவம் செய்வதில்லை. ஆத்மாக்கள் அனைவருமே சீதைகள் என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. ஒரு சீதை அல்லது ஓர் அர்ஜுனன் அல்லது ஒரு திரௌபதி என்ற கேள்விக்கே இடமில்லை. இது உங்களில் பலரை பற்றிய விஷயமாகும். ஒருவரின் உதாரணம் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அனைவருமே அர்ஜுனன் போன்றவர்கள். அர்ஜுனனே பாக்ய ரதம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சாதாரண பழைய சரீரத்தின் ரதத்தை எடுக்கின்றேன். அவர்கள் பின்னர் ஓர் குதிரை ரதத்தை படங்களில் காட்டியுள்ளார்கள். அது அறியாமை எனப்படுகிறது. அந்த சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். 7 நாள் பாடத்தை பொறுத்தவரையில் வேறு எவராலும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. பக்தி வேறானது. அவர்கள் ஞானம் பக்தி ஆர்வமின்மை பற்றி பேசுகிறார்கள். உண்மையில் சந்நியாசிகளின் ஆர்வமின்மை உண்மையானதல்ல. ஏனெனில் அவர்கள் காடுகளுக்கு சென்று அதன் பின்னர் நகரங்களில் வாழ்வதற்கு திரும்பி வந்து அங்கே பெரிய கட்டடங்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். தங்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் விட்டு வந்துவிட்டதாக அவர்கள் வெறுமனே கூறுகிறார்கள். உங்களுக்கு பழைய உலகம் முழுவதிலும் ஆர்வமின்மை உள்ளது. இது உண்மையானது. அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்டது. ஆகையாலேயே அது எல்லைக்கு உட்பட்ட ஆர்வமின்மை, ஹத்தயோகம் எனப்படுகிறது. இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிவடையப் போவதால் அதன் மீது நீங்கள் நிச்சயமாக ஆர்வமின்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். புத்தியும் கூறுகிறது, ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது பழையது தகர்க்கப்படும். இப்பொழுது ஆயத்தங்கள் இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். கலியுகத்தின் பின்னர் நிச்சயமாக சங்கம யுகம் வரும். இதுவே அதி மேன்மையான யுகம் என்று அழைக்கப்படுகிறது. அதி மேன்மையான புண்ணிய மாதமும் உள்ளது. உங்கள் யுகமே அதி மேன்மையான யுகமாகும். அவர்கள் புண்ணிய மாதத்தில் அதிக அளவு தான தர்மங்களை செய்கிறார்கள். இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் நீங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றீர்கள். இந்த முழு உலகமும் அர்ப்பணிக்கப்பட உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் முழு உலகமும் அர்ப்பணிக்கப்படும் முன்னர் நாங்கள் ஏன் எங்களை அர்ப்பணிக்க கூடாது? அதிலிருந்து நீங்கள் அதிக அளவு புண்ணியத்தை பெறுவீர்கள். அது எல்லைக்கு உட்பட்ட புண்ணிய மாதமாகும். ஆனால் இதுவோ ஒரு எல்லையற்ற விஷயமாகும். மக்கள் புண்ணிய மாதத்தில் பல சமய கதைகளை கேட்பதுடன் பல விரதங்கள் போன்றவற்றையும் மேற்கொள்கிறார்கள். நீங்கள் மிகவும் மகத்தானதோர் விரதத்தை மேற்கொள்கின்றீர்கள். உங்களுக்கு வீடுகள், குழந்தைகள், குடும்பம் என்பன இருந்த பொழுதிலும் அவர்கள் மீதுள்ள உங்கள் பற்றை உங்கள் இதயபூர்வமாக அகற்றி உள்ளீர்கள். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமே உங்களை பொறுத்தவரை மரணிக்கின்றது. இவை அனைத்தும் முடிவடைய உள்ளதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகுவதற்காக இப்பொழுது தந்தைக்கு உரியவர்கள் ஆகியுள்ளோம். மனிதர்கள் அனைவரிலும் இங்கே உங்கள் முன்னிலையில் உள்ள லக்ஷ்மியும் நாராயணருமே அதி மேன்மையானவர்கள். லக்ஷ்மி நாராயணரை விடவும் அதி மேன்மையான மனிதர்கள் எவரும் இருக்க முடியாது. அவர்கள் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். நீங்களும் அவர்களைப் போன்று அதி மேன்மையானவர்கள் ஆகுவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள். மனிதர்கள் அனைவருமே சத்கதி பெறுகின்றார்கள். ஒரு ஜனாதிபதி அதி உயர்வான அந்தஸ்தில் இருப்பதனால் அவர் வாழ்வதற்கு ஜனாதிபதி இல்லம், அதாவது ராஷ்டிரபதி பவன், அரசாங்க இல்லம் கொடுக்கப்பட்டிருப்பதைப் போன்று மனித ஆத்மாக்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகும் பொழுது அவர்களின் வசிப்பிடங்களும் உயர்வானவையாக இருக்க வேண்டும். அது பெரிய அழகிய பூந்தோட்டங்கள் போன்றன உள்ள ஆடம்பரமான கட்டடமாகும். இது இங்கும் பொருந்துகிறது. நீங்கள் ராமராஜ்யத்தை அறிவீர்கள். நீங்கள் சத்யுகத்தை சார்ந்த மேன்மையானவர்கள் ஆகும் பொழுது கலியுகத்தை சார்ந்த மேன்மையானவர்கள் இருக்க மாட்டார்கள். நீங்கள் சத்யுகத்தை சார்ந்த மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். உங்கள் மாளிகைகள் எவ்வாறு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நாளை ராமராஜ்யம் இருக்கும். ராமராஜ்யத்தில் நீங்களே அதி மேன்மையானவர்களாக இருப்பீர்கள். இராவண ராஜ்யத்தை மாற்றி ராமராஜ்யத்தை ஸ்தாபிப்போம் என கூறி நீங்கள் சவால் விடுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த சவாலை விடுத்துள்ளதால் உங்கள் எதிர்கால 21 பிறவிகளுக்கு மேன்மையானவர்கள் ஆகுவதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் வேண்டும். சகல தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களும் 16 சொர்க்க கலைகள் நிறைந்தவர்களும் அகிம்சையை தமது பரம தர்மமாக கொண்டவர்களும் என தேவர்களை குறித்து புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் இதனை அறிவீர்கள். வேறு எவரும் அறிய மாட்டார்கள். உங்கள் அடுத்த பிறவியில் நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகும் பொழுது இந்த இராவணராஜ்யத்தை சார்ந்த எவரும் எஞ்சி இருக்க மாட்டார்கள். உங்களிடம் இப்பொழுது இந்த ஞானம் அனைத்தும் உள்ளது. இராவணராஜ்யம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. இந்நாட்களில் நேரம் உட்பட எதற்கும் ஓர் உத்தரவாதம் இல்லை. திடீரென்று அகால மரணம் ஏற்படலாம். அல்லது ஏதேனும் விரோதம் இருந்தால் நீங்கள் சிலரால் இலகுவில் கொல்லப்படலாம். உங்களை எவரும் கொலை செய்ய முடியாது. நீங்கள் அனாதியாகவே அதி மென்மையானவர்கள். இங்கே ராவணராஜ்யத்தில் உள்ள அனைத்தும் அழியக்கூடியவை. உங்கள் தேவராஜ்யத்தை பற்றி மக்கள் அறிய மாட்டார்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். வழிபாடு செய்யப்படுபவர்கள் நிச்சயமாக நல்ல பணிகளை செய்த பின்னர் சென்றிருக்க வேண்டும். உங்களுக்கு இது தெரியும். ஜகதம்பாள் எவ்வாறு வழிபட செய்யப்படுகின்றார் என பாருங்கள். அவர் ஞான தேவி ஆவார். ஜெகதம்பாவின் புத்திரிகளாகிய நீங்களும் ஞான தேவிகளாகவும் இளவரசிகளாகவும் ஆகின்றீர்கள். இருவரிலும் யார் அதி மேன்மையானவர்கள்? ஞான தேவியிடம் சென்று மக்கள் பல வகையான ஆசைகளை கூறுகின்றார்கள். அவர்கள் பலவற்றை வேண்டுகிறார்கள். ஜெகதம்பாவின் ஆலயத்திற்கும் லக்ஷ்மி நாராயணன் ஆலயத்திற்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடு உள்ளது. ஜெகதம்பாவின் ஆலயம் மிகவும் சிறியது. சிறிய இடங்களிலும் கூட மக்கள் அதிக அளவு கூட்டத்தை பார்க்கவே விரும்புகிறார்கள். ஸ்ரீநாத் ஆலயத்திலும் அதிக அளவு மக்கள் கூட்டம் உள்ளது. அவர்கள் சில சமயங்களில் மக்களை முன்னால் நகர்த்துவதற்கு பெரிய கம்புகளை பயன்படுத்தி அடிக்கின்றார்கள். கல்கத்தாவில் உள்ள காளி கோவில் சிறியது. அங்கே அதிக அளவு எண்ணெயும் தண்ணீரும் எங்கும் இருக்கும். அங்கே மிகவும் கவனமாகவே நடக்க வேண்டும். அங்கே எப்பொழுதும் ஜன கூட்டங்கள் உள்ளன. லக்ஷ்மி நாராயணனின் ஆலயம் மிகவும் பெரியது. ஜெகதம்பாவின் ஆலயம் ஏன் மிகவும் சிறியதாக உள்ளது? அவர் ஏழை என்பதால் அவரின் ஆலயம் ஏழ்மையை சித்தரிக்கிறது. அவர்கள் லக்ஷ்மி நாராயணன் மிகவும் செல்வந்தர்கள். அவர்களின் ஆலயத்தில் எப்பொழுதும் எந்த ஒன்று கூடல்களும் இருப்பதில்லை. ஜெகதம்பா ஆலயத்திலேயே பல ஒன்று கூடல்கள் இருக்கின்றன. இந்த ஆலயங்களை பார்ப்பதற்கு பல வெளிநாட்டவர்களும் செல்கின்றார்கள். மகாலட்சுமிக்கான ஆலயமும் உள்ளது. அதில் லக்ஷ்மியும் நாராயணரும் உள்ளடங்குகின்றனர் என்பது உங்களுக்கு மாத்திரமே தெரியும். அவர்கள் செல்வந்தர்கள் ஆகியதால் மக்கள் அவர்களிடம் செல்வத்தை மாத்திரமே கேட்கிறார்கள். எங்கே உங்களிடம் அழியாத இந்த ஞானரத்தினங்கள் உள்ளன? அவர்கள் செல்வத்திற்காக லக்ஷ்மியிடம் செல்கிறார்கள். ஆனால் மற்ற ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் ஜெகதம்பாவிடம் செல்கிறார்கள். நீங்கள் ஜெகதம்பாவின் குழந்தைகள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு அனைவரது ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றீர்கள். உங்கள் 21 பிறவிகளின் ஆசைகள் அனைத்தும் ஒரே ஒரு மகா மந்திரத்தால் நிறைவேற்றப்படுகிறது. மக்கள் கொடுக்கின்ற மற்ற அனைத்து மந்திரங்களுக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த மந்திரத்தை தந்தை ஏன் கொடுக்கின்றார் என்பதை அவர் விளங்கப்படுத்துகின்றார். ஏனெனில் நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதால் ஆகும். நீங்கள் சதா அவரை நினைவு செய்தால் மாத்திரமே தூய்மையாகுவீர்கள். இவ்வாறாக தந்தையை தவிர எவராலும் ஆத்மாக்களுக்கு கூற முடியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இந்த இலகு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பது இதனால் நிரூபிக்கப்படுகிறது. அவர் மாத்திரமே இந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் 5000 வருடங்களின் முன்னரும் உங்களுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்தார். இதனை நீங்கள் இப்பொழுது நினைவு கூறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரின் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். கிறிஸ்து வந்து சென்று விட்டதனால் மக்கள் அவரது பைபிளை தொடர்ந்தும் வாசிக்கிறார்கள். அவர் வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் ஒரு சமயத்தை ஸ்தாபித்தார். ஷிவ் பாபா இங்கிருக்கும் பொழுது என்ன செய்தார் என்பதும் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கிருக்கும் பொழுது என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசராக இருந்தார். பின்னர் அவர் நாராயணராக தொடர்ந்தும் மறுபிறவிகள் எடுக்கின்றார். ஷிவ் பாபாவும் இங்கிருக்கும் பொழுது எதனையோ செய்ததால் அவர் அதிக அளவு வழிபாடு செய்யப்படுகின்றார். அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கினார். ஆனால் அவர் அதன் முதல் இலக்க அதிபதி ஆகவில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரே அவ்வாறு ஆகினார். அவர் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு கற்பித்தார் என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சத்தை சார்ந்த நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அரசரும் அரசியும் போஷிப்பவர்களான தாயும் தந்தையும் போன்றவர்கள். ராஜதானியிலும் அரசரே போஷாக்கு அளிப்பவர், அதாவது உணவு கொடுப்பவர். அரசர்களுக்கு அதிக அளவு மரியாதை உள்ளது. ஆரம்ப காலத்தில் அரச சபை கூடும் பொழுது முறைப்பாடுகள் அனைத்தும் அரசரிடம் செய்யப்படும். எவராவது தவறு செய்திருந்தால் அவர் பெருமளவு வருத்தப்படுவார். இந்நாட்களில் பல சிறை கைதிகள் உள்ளனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்தும் சிறைக்கு செல்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் கர்ப்பப்பை என்ற சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் கர்ப்பப்பை என்ற மாளிகைக்கே செல்வீர்கள். ஆகையால் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே உங்கள் பாவங்கள் அழிந்து நீங்கள் கர்ப்பப்பை என்ற சிறைக்கு செல்ல மாட்டீர்கள். அங்கே எந்த பாவமும் செய்யப்படுவதில்லை. அனைவருமே கர்ப்பப்பை என்ற மாளிகையிலேயே இருக்கிறார்கள். சிலர் குறைந்த அளவு முயற்சி செய்ததாலேயே குறைந்த அளவு அந்தஸ்தை அடைகிறார்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெறுபவர்கள் பெருமளவு சந்தோஷத்துடனும் இருக்கின்றார்கள். இங்கே ஒரு கவர்னர் அல்லது ஜனாதிபதி போன்றோர் 5 வருடங்களுக்கு மாத்திரமே நியமிக்கப்படுகிறார்கள். பாரதம் மாத்திரமே அரசர்களின் தெய்வீக இடமாக ராஜஸ்தானாக இருந்தது என்று நீங்கள் விளங்கப்படுத்தலாம். இப்பொழுது அங்கே அரசர்களின் தேசமோ அல்லது அரசர்களும் அரசிகளோ இல்லை. முன்னர் அரசாங்கத்திற்கு பணம் கொடுத்த எவராலும் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இங்கே இது உங்களின் கல்வியாகும். அந்த அரசர்களும் அரசிகளும் கற்பதனால் உருவாக்கப்படவில்லை. உங்களுக்கு ஓர் இலக்கும் குறிக்கோளும் உள்ளது. இக்கல்வியின் மூலம் நீங்கள் வெறும் அரசர்களும் அரசிகளுமாக அன்றி உலக சக்கரவர்த்திகளும் சக்கரவர்த்தினிகளும் ஆகின்றீர்கள். அரசர்கள் அரசிகள் என்ற பட்டம் த்ரேதா யுகத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் இப்பொழுது ஞான தேவி தேவியர் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் இளவரசர்கள் இளவரசிகள் ஆகுவீர்கள். உங்களை இவ்வாறு ஆக்குவது யார்? கடவுளே ஆவார். எவ்வாறு? ராஜயோகத்தினாலும் இந்த ஞானத்தினாலும் ஆகும். ஓர் ராஜ்யத்தை பெறுவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குகின்றார். இது மிகவும் இலகுவானது. தந்தையான கடவுளே சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் சொர்க்கத்தில் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதில்லை. அவர்கள் நிச்சயமாக தங்கள் அந்தஸ்தை சங்கமயுகத்திலேயே பெறுகின்றார்கள். இதனாலேயே இது அழகான உபகாரமிக்க சங்கமயுகம் என்று அழைக்கப்படுகிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக அளவு நன்மை செய்கின்றார். அதாவது அவர் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதிகளாக்குகின்றார். பரமாத்மாவாகிய பரம தந்தை புதிய உலகை படைக்கின்றார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அந்த உலகை ஆட்சி செய்பவர்கள் யார் என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். ராமராஜ்யம் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் ராமராஜ்யத்தின் கால எல்லையை 100,000 கணக்கான ஆண்டுகள் என குறிப்பிட்டுள்ளார்கள். கலியுகத்திற்கு அவர்கள் 40,000 ஆண்டுகள் கால எல்லையை கொடுத்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், நான் சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றேன். நான் வந்து பிரம்மாவின் மூலமாக விஷ்ணு தாமத்தை ஸ்தாபிக்கின்றேன். இதுவும் சத்திய நாராயணனின் கதையே ஆகும். சத்யுகத்தில் நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களும் 16 ஸ்வர்க்கலைகள் போன்றனவும் முழுமையானவர்களான லக்ஷ்மி நாராயணன் ஆகின்றீர்கள். பின்னர் கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. ஸ்தாபனை இடம்பெறும் பொழுது அது புதிய விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு புதிய கட்டடம் கட்டப்படும் பொழுது அது புதியது என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் சத்யுகத்திற்கு செல்லும் பொழுது அது புதிய ராஜ்யம் என்று அழைக்கப்படும். அதன் பின்னர் கலைகள் தொடர்ந்தும் குறைவடையும். இங்கேயே ஸ்தாபனை இடம் பெறுகிறது. இந்த அற்புதமான விஷயங்கள் வேறு எவரது புத்தியிலும் இல்லை. சகல ஆத்மாக்களும் அனைவரிலும் அதி மேன்மையானவர்கள் ஆகக்கூடிய யுகம் இதுவே என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஜீவன் முக்தியே அதி மேன்மையான அந்தஸ்து என்று கூறப்பட்டுள்ளது. பந்தன வாழ்க்கை ஒரு மேன்மையான அந்தஸ்து என்று கூறப்படுவதில்லை. இந்நேரத்தில் அனைவருமே பந்தன வாழ்க்கையே வாழ்கின்றனர். தந்தை வந்து அனைவருக்கும் ஜீவன் முக்தி வாழ்வை கொடுக்கின்றார். அரை கல்பத்திற்கு நீங்கள் ஜீவன் முக்தி வாழ்வை பெற்றிருப்பீர்கள். பின்னர் பந்தன வாழ்க்கையில் கட்டுப்பட்டவர்கள் ஆகின்றீர்கள். இதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களது சத்தியமும் ஒழுக்கமும் என்ன? பாபா வந்து உங்களை ஒரு விரதம் அனுஷ்டிக்க செய்கின்றார். அது உணவு அல்லது பானம் அருந்தாத விரதம் அல்ல. அனைத்தையும் செய்யுங்கள், ஆனால் ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்து தூய்மையாகுங்கள். பொதுவாக புண்ணிய மங்களகரமான மாதத்தில் பலரும் தூய்மையாக இருக்கின்றனர். உண்மையில் அது இந்த அதிமேன்மையான யுகத்திற்கான மரியாதையாகும். ஆகவே நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தையும் போதையையும் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது எந்த பாவ செயல்களையும் செய்யக்கூடாது, ஏனெனில் நீங்கள் அதிமேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. இந்த அதி மங்களகரமான யுகத்தில் வாழ்வில் ஜீவன் முக்தியை பெறுவதற்கு புண்ணிய செயல்களை செய்யுங்கள். நிச்சயமாக தூய்மையாகுங்கள். வீடும் குடும்பமும் உள்ள பொழுதிலும் அவர்கள் மீதுள்ள உங்கள் இதயத்தின் பற்றை அகற்றிவிடுங்கள். இரண்டு, ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் சரீரம் மனம் செல்வத்தினால் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபியுங்கள். அனைவரையும் அதி மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா யோகியாகி தந்தையுடன் ஒத்துழைப்பதன் மூலம் உங்களை ஓர் இலகு யோகி ஆக்குவீர்களாக. சங்கமயுகத்தில் தந்தையுடன் ஒத்துழைப்பதே இலகு யோகி ஆகுவதற்கான வழிமுறையாகும். தமது ஒவ்வொரு எண்ணத்தாலும் வார்த்தையாலும் செயலாலும் தந்தையுடன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் அவரின் பணியில் ஒத்துழைப்பவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் எனப்படுகிறார்கள். அவர்கள் யோகி ஆத்மாக்கள், அத்துடன் உண்மையான சேவையாளர்களும் ஆவார்கள். உங்களின் மனம் இல்லாதுவிட்டால் உங்களின் சரீரத்தால் உங்களின் சரீரம் இல்லாதுவிட்டால் உங்களின் செல்வத்தால் உங்களின் செல்வம் இல்லாதுவிட்டால் உங்களால் முடியுமான விதத்தில் ஒத்துழையுங்கள். இதுவும் யோகமே ஆகும். நீங்கள் தந்தைக்கு சொந்தமானவர்கள் என்பதால் நீங்களும் தந்தையுமே இருக்கின்றீர்கள். மூன்றாவது நபர் இல்லை. இந்த முறையில் நீங்கள் சதா யோகிகள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். சங்கமயத்தில் சகித்துக் கொள்வது, அதாவது மரணிப்பது என்றால் ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவதாகும். அவ்யக்த இஷாரா. ஜுவாலா ரூப ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். காலத்திற்கு ஏற்ப உங்களின் மனம், உங்களின் உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் எம்ன கர்ம கணக்குகள் இருந்தாலும் அவற்றை ஜுவாலா ரூப நினைவால் எரித்து விடுங்கள். அன்பென்னும் பாடத்தில் பாப்தாதா உங்களை சித்தியடைய செய்துள்ளார். ஆனால் இப்பொழுது அந்த அன்பு ஒரு நெருப்பை போல் இருக்க வேண்டும். குழந்தைகளான உங்களின் எரிமலை நினைவின் மூலமாக எழுகின்ற யோக அக்னியில் இந்த உலகில் எரிகின்ற ஊழல் மற்றும் வன்முறையின் நெருப்பு முடிவடையும். ஓம் சாந்தி.